வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மகளிர் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசியலமைப்பு சட்டம் மற்றும் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான தருணமாக தற்போதைய மக்களவைத் தேர்தல் அமைந்துள்ளது என்று ராஷ்ட்ரீய ஜனதாதள தலைவர் திரு தேஜஸ்வி பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்பம் நிலவக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் ராஜஸ்தான் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 6வது கட்டமாக சனிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 57 தொகுதிகளில் பிரச்சாரம் நாளை நிறைவடைகிறது. பீகாரில் 8 தொகுதிகள், ஹரியானாவில் 10, ஜார்க்கண்டில் 4, ஒடிசாவில் 6, உத்தரப்பிரதேசத்தில் 14, மேற்குவங்கத்தில் 8, தில்லியில் 7 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி தாம் போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மகளிர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், மகளிர் நலனில் தமது அரசு கூடுதல் அக்கறை கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக கூறினார். அவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே சண்டிகரில் தேர்தல் பிரச்சாரத்திற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசினார். ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் வளமான பகுதிகளாக கருதப்பட்டாலும் தற்போதும் அங்கு வேலைவாய்ப்பின்மை நிலவுவதாக அவர் தெரிவித்தார். அம்மாநிலங்களில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளரும் தில்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தில்லி வடகிழக்கு பகுதியில் வாக்கு சேகரித்தார். பீகார் மாநில ஷிவான் மக்களவைத் தொகுதியில் ராஷ்ட்ரீய ஜனதாதள தலைவர் திரு தேஜஸ்வி பிரசாத் யாதவ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அரசியலமைப்பு சட்டம் மற்றும் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான தருணம் இது என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். இதனிடையே 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளிலும் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் இன்று ஈரான் செல்கிறார். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் சையத் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசேன் அமீர் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்வில் அவர் கலந்து கொள்கிறார். அண்டை நாடுகளின் வளர்ச்சி, அமைதி ஆகியவற்றிற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்நோக்கு தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான பிம்ஸ்டெக்கின் முன்முயற்சிகளை பாராட்டியுள்ளார். உயர்கல்வி ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விருதுக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வழிகாட்டு நெறிமுறைகளை கல்வி அமைச்சகத்தின் உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் சாரா உயர்கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர்கள் மற்றும் பாலிடெக்னிக் ஆசிரியர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படும். பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம், கட்டிடக்கலை, கணிதம், உடற்கல்வியல், உயிரி அறிவியல், மருத்துவம், கலை மற்றும் சமூக அறிவியல், மொழிகள், வணிகம் மற்றும் மேலாண்மை பாடப்பிரிவுகளைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. தேர்ந்தெடுக்கப்படும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5ஆம் நாள் இவ்விருது வழங்கப்படும். தாயின் கருவின் பாலினம் குறித்து அறிவதும் அதனை அறிவிக்கும் செயலில் ஈடுபடும் நபர்கள், ஸ்கேன் மையங்கள், மருத்துவமனைகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அண்மையில் ஒருவர் வெளிநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் பரிசோதனையின் மூலம் பாலினம் குறித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட தகவல் குறித்து விளக்கம் கோரி அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செயலில் ஈடுபடும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடமேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. இந்நிலையில் தென் மாநிலங்களில் நாளை மறுநாள் வரை கன முதல் மிக கனத்த மழை பெய்யக்கூடும் என்றும், கேரளாவில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாஹே, கர்நாடகாவில் அடுத்த 3 நாட்களுக்கு மிக கனத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் சில பகுதிகளில் 50 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் நிலவும் என்பதால் பள்ளிகளுக்கு தற்காலிகமாக விடுமுறை அளிக்கவும் மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்திருக்கவும் அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. பள்ளித் தேர்வுகளை ஒத்திவைக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக அந்நாட்டில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலை இயல்பை விட 8 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். உலக பாரா தடகள விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மாரியப்பன் தங்கவேலு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஜப்பான் நாட்டின் கோபே நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இவர் 1.88 மீட்டர் உயரம் தாண்டி இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் ஈட்டி எறிதலில் ஸ்மித்தும் மகளிர் கிளப் த்ரோ போட்டியில் ஏக்தா பியானும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் உட்பட 10 பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலுவுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த வெற்றியை ஈட்டுவதற்காக மாரியப்பன் மேற்கொண்ட கடுமையான பயிற்சியை எண்ணி தாம் பெருமிதம் அடைவதாகவும் நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் மகத்தான பெருமையை அவர் தேடித்தந்துள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு கடும் பயிற்சி மேற்கொண்டதற்கு பலன் கிடைத்துள்ளதாக அவரது தாயார் திருமதி சரோஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
எங்க பையன் வந்து விளையாட்டுல வந்து ஆர்வமா விளையாண்டான். விளையாண்டதுல ஃபர்ஸ்ட் தங்கப்பதக்கம் வாங்கினான், அதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது வெள்ளி பதக்கம் வாங்கினா கால் கொஞ்சம் செல்பரிசி. மூணாவதுக்கு நான் வெளியே தங்கப்பதக்கம் வாங்கிறேன்னு ஒரே முடிவுல எங்க பையன் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே வைராகமா எங்க பையன் இருந்து விளையாட்டு துறையில போய் நான் ஜெயிச்சுதான் நான் வருவோமான்ட்டு சொன்னான். அவன் போகக்குள்ள அம்மா நான் போயிட்டு வரமா அண்ணா, நான் போயிட்டு வாக்கிட்டு தங்க நீ ஜெயிச்சிருவேன் அப்படின்னா, இதே மாதிரி ஜெயிச்சதுன்னா அம்மா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம். நாங்க பெருமையை கொண்டாடுவோம்.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஹைதராபாத் அணிக்கு எதிரான முதலாவது தகுதிச்சுற்று போட்டியில் கொல்கத்தா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணி 19.3 ஓவரில் 159 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 13.4 ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 164 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் ராஜஸ்தான் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளன. பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் முகமது அனஸ் எஹியா, சந்தோஷ் குமார், மிஜோ சாக்கோ குரியன், ராஜீவ் ஆரோக்கியா ஆகியோரை கொண்ட அணியும், மகளிர் பிரிவில் வித்யா ராம்ராஜ், பூவம்மா, ரூபால், பிராச்சி சௌத்ரி ஆகியோரை கொண்ட அணியும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் ஒலிவெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-1, 10-5 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் இணையை வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் டக்குமா ஒபாயாஷியும், மகளிர் பிரிவில் பி வி சிந்து ஸ்காட்லாந்தின் கிறிஸ்டி கில்மோரையும் இன்று எதிர்கொள்கின்றனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் இன்று அர்ஜென்டினாவை எதிர்கொள்கின்றன. பெல்ஜியம் நாட்டின் ஆன்வர்ப் நகரில் இப்போட்டி நடைபெறவுள்ளது. பெங்களூருவில் கடந்த மார்ச் மாதத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலங்கானா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் 11 இடங்களில் நேற்று சோதனை மேற்கொண்டனர். இச்சோதனையின் பல்வேறு டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக இதுவரை 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அரசியலமைப்பு சட்டம் மற்றும் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான தருணமாக தற்போதைய மக்களவைத் தேர்தல் அமைந்துள்ளது என்று ராஷ்ட்ரீய ஜனதாதள தலைவர் திரு தேஜஸ்வி பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்பம் நிலவக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் ராஜஸ்தான் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.